ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நாம் காண இருக்கின்ற பாடம் மனமும் குணமும். அதாவது ஒவ்வொரு மனிதனுமே மனதின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றான். அவனது ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் தான் அவனை வழி நடத்தி கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே அவன் சிறு வயது முதல் கொண்டு இது போன்ற எண்ணங்களையெல்லாம் மனதில் உள்வாங்கி கொண்டு நடைமுறைப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அதற்கேற்ற வாழ்க்கை சூழலைத்தான் அவன் அமைத்து கொண்டிருக்கின்றான். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற பழமொழிக்கு ஏற்ப முன்பு நாம் எது போன்ற எண்ணங்களை எல்லாம் மனதிலே விதைத்து கொண்டோமோ அந்த விதையின் விளைச்சலைத்தான் தற்பொழுது நாம் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக ஒவ்வொரு மனிதனுமே மகிழ்ச்சியை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றான். ஆனால் அந்த மகிழ்ச்சி எங்கு இருக்கின்றது, எதிலே இருக்கின்றது என்பதுதான் அவன் தெரியாமலேயே இருக்கின்றான். படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிகளுமே மகிழ்ச்சியை மையமாக கொண்டு தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதற்கு முக்கிய காரணமே சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய பரமாத்ம தத்துவம், பரிபூரண உயிர் தத்துவம் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருப்பதினாலே தான் அதனுடைய பிரதிபிம்பமாகிய மனமும் மகிழ்ச்சியை விரும்புகின்றது. பொதுவாக ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களில் உண்டாகின்ற மனம் எத்தகைய எண்ணங்களை ஏற்றி வைத்து கொண்டிருக்கின்றதோ அதற்கு ஏற்றது போன்றுதான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தான் அவரவர்களுடைய கல்வி தகுதி, வாழ்க்கை முறை, பொருளாதாரம், சுற்றுச்சூழல், நண்பர்கள், உறவினர்கள் என்று எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய எண்ணங்களை பரிசீலித்து பார்க்காமல் தான் உண்டாக்கி கொண்டவைகள் எல்லாம் சரியானது, அதுதான் சரி என்பது போன்ற ஒரு வடிவத்தை அவன் உண்டாக்கி கொண்டதினாலே தான் புதிய நல்ல விஷயங்களையும் நற்காரியங்களையும் அவனால் உள்வாங்கிக் கொள்ள முடிவதில்லை. ஏற்கனவே பல்வேறு குப்பைகளால் நிரம்பியுள்ள மனம் அதிலேயே சிக்கிக் கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து விடுபட்டு நன்மையை நோக்கி திரும்பவும் மறுக்கின்றது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், நாம் நம்முடைய நிழலை பார்க்கின்றோம். அந்த நிழல் உருவாவதற்கு காரணம் சூரிய பிரகாசம். அந்த சூரிய பிரகாசத்தின் வாயிலாக நிழல் கீழே பூமியில் தெரிந்தால் அந்த நிழலில் நம்முடைய அசைவுகளும் காணப்படுகின்றன. அந்த அசைவை நாம் ஆனந்தமாக அனுபவிக்கிறோம். அந்த நிழலை நாம் எட்டி எட்டி பிடிக்க முயற்சி செய்கின்றோம். அவ்வாறு அதை பிடிப்பதற்காக நாம் எவ்வளவு தூரம் அதை துரத்தி கொண்டு ஓடினாலும் அந்த நிழலானது நம் கைக்குள் அகப்படாது, அதை நம்மால் பிடிக்கவும் முடியாது. அதுவே சற்று நாம் நின்று இதானித்து ஏன் இந்த நிழலை நாம் பிடிப்பதற்கு முடியவில்லை, இதற்கு என்ன காரணம் என்பதை சற்று விசாரித்து பார்த்தோமேயானால் இந்த நிழல் உருவாவதற்கு காரணமான சூரிய பிரகாசம்தான் என்பது நமக்கு புரிய வரும். ஆக அந்த சூரிய பிரகாசத்தை நோக்கி நாம் சற்று திரும்பி நின்றோமேயானால் அந்த நிழல் நமக்கு பின்னால் தானாகவே வந்துவிடும். அதன் பிறகு நாம் அந்த சூரிய பிரகாசத்தை நோக்கி நடை பயின்றோமையானால் அந்த நிழல் நமது பின்னால் தானாகவே ஓடி வரும். ஆக நாம அதை துரத்தி கொண்டு சென்றால் அதை பிடிக்க இயலாது. ஆனால் அந்த நிழல் உருவாவதற்கு காரணமான சூரிய பிரகாசத்தை நோக்கி நாம் திரும்பி நடைப்பயின்றால் அந்த நிழல் நம்மை பின்தொடர்ந்து வருகின்றது என்பது நமக்கு எப்படி அனுபவமாகின்றதோ அதுபோன்றே சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய அறிவு பிரகாசம் மனமாக நம்மிடமிருந்து பிரதிபிம்பித்து கொண்டிருக்கின்றது. அந்த மனதை நாம் எப்படியாவது பிடித்து அதன் போக்கிலே செல்லலாம் என்று ஓடிக்கொண்டே இருந்தோமேயானால் எவ்வளவு காலங்கள் ஓடினாலும் நாம் அந்த மனதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் திருப்பி விடவும் முடியாது, பிடித்து விடவும் முடியாது. ஆனால் அதே சமயம் நாம் நின்று சற்று யோசித்து இந்த மனம் எங்கிருந்து கிளம்பியது என்று சற்று விசாரித்து பார்த்தோமேயானால் அந்த மனம் அறிவு பிரகாசத்தின் வெளிப்பாடு என்று அறிய வருகின்ற பொழுது நாம் சற்றே திரும்பி அந்த அறிவு பிரகாசத்தை, ஆன்மஸ்வரூபத்தை, உயிர் ஒளியை நாம் பார்க்க திரும்பிவிட்டோமேயானால் அடுத்த வினாடி அந்த மனம் நமக்கு பின்னால் கட்டுப்பட்டு நின்றுவிடும். இந்த புரிதல் ஒவ்வொருவருக்கும் என்று உண்டாகின்றதோ அன்றுதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளிமயமான எதிர்காலமும் பார்த்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக ஆன்மீகம் என்பதை பெரும்பாலானவர்கள் எதையோ ஒன்றை பிடிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு பிடிக்கின்ற முயற்சியிலே அவரவர்களுக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் அடிப்படையிலே மதம், கடவுள் என்று பிரித்து வைத்துக் கொள்கின்றார்கள். அந்த பிரிவினையின் காரணமாக இதுதான் சிறந்த கடவுள், இதுதான் உயர்ந்த மதம் என்றெல்லாம் மனதிலே ஏற்றி வைத்து கொண்டு அதன் காரணமாக ஏற்றத்தாழ்வுகள் என்ற இருமைகளில் சிக்கிக்கொண்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒன்றேயான ஏக இறைவனை, ஏக அறிவை எவர் ஒருவர் தன்னுள் உணர்ந்து கொள்கின்றாரோ அவரே தன்னுடைய மனதை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்றார். அதை விடுத்து மனதிற்கான ஆயிரம் ஆயிரம் பயிற்சிகளை நாம் அனுதினமும் செய்து வந்தாலும் தற்காலிகமாக அந்த மனம் அந்த பயிற்சியின் வாயிலாக சிறிது நேரம் அடங்கி இருந்தாலும் மேலும் நம்முடைய புறவிருத்திகளின் காரணமாக, வெளிப்புற நாட்டத்தின் காரணமாக மனம் வெளியேயே நம்மை இழுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கும். அந்த புற அனுபவத்திலே, புற மயக்கத்திலே மனம் மயங்கி கொண்டிருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு அணுகுமுறையும், நம்மால் புரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களுமே நம் மீது ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களினால்தான் என்பதை நாம் என்று அறிந்து கொள்கின்றோமோ அன்றே நாம் அந்த எண்ணங்களை விசாரிக்க ஆரம்பித்து விடுவோம், அதன் நன்மை தீமைகளை பகுத்தறிய தொடங்கிவிடுவோம். அதன் காரணமாக நன்மை எது, தீமை எது என அறிந்து நன்மையை நோக்கி நாம் பயணிக்க தொடங்கிவிடுவோம். இந்த பயணம் மட்டுமே நமக்கு சிறப்பாகவும் இனிதாகவும் அமையுமே தவிர மனம் போன போக்கிலே பயணிக்கின்றவர்களெல்லாம் பல்வேறு அல்லல்களையும் சிக்கல்களையும் சந்திக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். யோசித்து பாருங்கள், நாம் ஒவ்வொருவரும் எங்கெங்கு சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்றே யோசித்து பாருங்கள். நம்முடைய பிறப்பிலிருந்து தற்போதைய வாழ்க்கையின் நிலையை வரை நாம் சற்று திரும்பி பார்த்தோமேயானால் நம் மீது எப்படிப்பட்ட எண்ணங்களெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன, அதன் அடிப்படையிலே நாம் எங்கெல்லாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம், அதில் சாதாரண உலகியல் வாழ்க்கையில் தொடங்கி உயர் ஆன்மீக வாழ்க்கை வரையிலும் நாம் பலவாறு எண்ணங்களால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நடைமுறை வாழ்க்கையிலே பெரும்பாலானவர்களை நீங்கள் பார்த்தீர்களேயானால் மற்றவர்களால் திணிக்கப்பட்ட புற எண்ணங்களின் அடிப்படையிலே தான் பெரும்பாலானவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவருடைய ஆசைகளையும் அவர்களால் நிறைவேற்றி கொள்ள முடியவில்லை என்பதனாலே அந்த ஆசைகளை தன் குழந்தைகளின் மீது திணித்து அல்லது தன் உற்றார் உறவினர்கள் மீது திணித்து அதன் வாயிலாக அனுபவத்தை இவர்கள் அடைந்து சந்தோஷமடைகின்றார்கள். ஆனால் அதன் விளைவுகளை இவர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள். எல்லோருமே சுயநலமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் அந்த சுயநலம் என்பதே தன்னுடைய சுயத்தை அறிவதற்காக உண்டாக்கப்பட்டது தான் என்றாலும் தன்னுடைய உண்மையான சுயஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் தான் என்பதை அறியாததினாலே அவரவர்கள் ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களின் அடிப்படையிலே உண்டாக்கப்பட்ட மனதின் விளைவாக குணங்களையும் ஏற்படுத்தி கொள்கின்றார். அவ்வாறு உண்டாக்கப்பட்ட குணபேதங்கள் மூன்று நிலைகளில் காணப்படுகின்றன. அவைகளை சாஸ்திரம் சத்துவகுணம், இரஜோகுணம், தமோகுணம் என்று மூன்றாக வகுத்து கொடுத்திருக்கின்றது. இதிலே சத்துவகுணம் என்பது தூய்மையான உள்ளம், தெளிந்த மனம், எதையும் எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமுடைய ஒரு குணமாக கருதப்படுகின்றது. இரஜோகுணம் என்பதோ ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களிலால் நான் இதை செய்யப் போகின்றேன், அதை செய்யப் போகின்றேன் என்று ஓயாமல் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்ற மனம், நிலை கொள்ளாத மனம், ஆசைகளால் சூழப்பட்ட மனம், அலைக்கழிக்கும் மனம் கொண்ட ஒரு குணத்தைத்தான் இரஜோகுணம் என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டுகின்றது. அவ்வாறே தமோகுணம் என்பதை என்ன என்று கண்டுபிடித்தோமேயானால் எதிலும் ஆர்வம் இல்லாமை, சோம்பேறித்தனம், எப்பொழுதும் மந்த நிலையுடன் கூடிய உறக்க நிலை, எந்த ஒரு காரியத்திலும் பிடிமானம் இல்லாத ஒரு விரக்தி, எல்லாம் நடப்பது அதன்படி நடக்கட்டும் என்ற ஒரு மனப்போக்கு, இவ்வாறு தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு தன்னை சோம்பேறித்தனமாகவும் வைத்துக்கொண்டு எதிலும் ஆர்வம் இல்லாமல் தான் மட்டும் சரியாக இருப்பது போன்று ஒரு கற்பனையில் மிதக்கிக் கொண்டிருக்கின்ற குணத்தைத்தான் தமோகுணம் என்று கூறப்படுகின்றது. ஆக ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இந்த மூன்று குணங்கள் மாறி மாறி வந்து போய்க் கொண்டிருந்தாலும் கூட அவரவர்கள் எண்ணங்களை விசாரித்து பார்த்து நாம் எந்த குணத்தில் பெரும்பாலும் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாணத்தை நோக்கி பயணிக்கின்ற மனிதன் பெரும்பாலும் சத்துவ குணத்திலே பயணிக்கின்றான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் தன்னை தன் சுயத்தை அறியக்கூடிய மிக உயர்ந்த குணமாக சத்துவ குணம் மட்டுமே காணப்படுகின்றது. ஆக ஒவ்வொரு மனிதனும் தன் மனதில் ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களின் அடிப்படையிலே குணங்களை கண்டறிந்து குணாதீதனாகிய நிர்குண பிரம்மத்தின் நித்திய நிலையை நிலையாக தன்னுள் அனுபவமாக்கிக் கொள்ளுகின்ற பொழுதுதான் இந்த மனித பிறவியின் மாண்பை மகத்துவத்தை அறிய முடியும் என்று எல்லா சாஸ்திரங்களுமே எடுத்து கூறுகின்றன. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தன் உயரிய வாழ்வு ஆனந்தமாக மாற வேண்டுமென்றால், எப்பொழுதும் சந்தோஷம் மனதில் நீடிக்க வேண்டுமென்றால், நிச்சயம் தன் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களை எல்லாம் விசாரித்து பார்த்து அதன் நன்மை தீமைகளை பகுத்தறிந்து நல்லவைகளை நோக்கி நாம் பயணிக்கின்ற பொழுது மட்டும்தான் நம்முடைய மனம் தூய்மையாக்கப்பட்டு சத்துவ குணம் மேலோங்கிய நிலையிலே நாம் சரித்திரம் படைக்க முடியும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து மனம் போன போக்கிலே பயணிக்கின்ற மனிதன் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாவதிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மனம் பரம பவித்திரமான பரமாத்மாவின் பிரதிபிம்பம். அந்த மனம் கலங்கமற்ற கண்ணாடி பளிங்குக்கல் போல எந்த ஒரு கரையும் இல்லாமல் தூய்மையான நிலையிலே இருந்து கொண்டிருப்பின் அது தன்னில் தானாய் தன் சுயத்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த பளிங்கு நிற கண்ணாடி ஸ்படிகத்தின் அருகே ஒரு செம்பருத்தி மலரை கொண்டு போய் வைத்துவிட்டால் அந்த செம்பருத்தி மலரின் நிறமானது அந்த கண்ணாடி ஸ்படிகத்திலே ஏறிக்கொண்டு பார்வைக்கு அது ஒரு சிவந்த நிறத்திலே காணப்படும். ஆனால் உண்மையில் அந்த சிவந்த நிறம் பளிங்கு கண்ணாடியினுடையது கிடையாது. ஆனால் அருகே வைக்கப்பட்ட மலரினால் ஸ்படிகக்கள் சிவந்த நிறத்தில் காணப்படுகின்றன. இப்பொழுது அந்த சிவந்த நிறத்தை நாம் நீக்க வேண்டுமானால் அந்த ஸ்படிகக்கல்லை ஒரு துணியினால் துடைத்து விட்டால் போய்விடுமா, அல்லது நீரினால் கழுவிவிட்டால் அந்த நிறம் போய்விடுமா? நிச்சயம் எந்த செயல்களினாலும் பளிங்குக்கல்லின் மீது இருக்கின்ற சிவந்த நிறம் போகவே போகாது. ஏனென்றால் அது அருகே வைக்கப்பட்டுள்ள செம்பருத்தி மலரினால் அந்த கண்ணாடியின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது என்பதை விசாரித்து அறிந்து கொள்கின்ற பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அந்த ஸ்படிகக்கல்லின் அருகே வைக்கப்பட்டிருக்கின்ற செம்பருத்தி மலரை தூக்கி தூரம் வீசுவது மட்டுமே. அந்த செம்பருத்தி மலரை அந்த ஸ்படிகத்தின் அருகே இருந்து நீக்கிய மறு வினாடி அந்த ஸ்படிகம் மீண்டும் தன் பளிங்கு போன்ற கண்ணாடியான தூய்மையான நிலைப்பாட்டிற்கு திரும்பி விடுகின்றது. இதுதான் நம்முடைய மனதினுடைய பிரச்சனையும். ஆரம்பத்திலே நாம் சிறு குழந்தையாக பிறக்கின்ற பொழுது நம்முடைய மனம் மிக மிக தூய்மையாக தெல்ல தெளிவாக தன்னில் தானாய் தன் சுய சுரூபத்திலே ஆனந்தமயமாக இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது அறியாமை கொண்ட மற்ற மனிதர்களால் ஏற்றி வைத்துக் கொள்ளப்பட்ட ஏராளமான எண்ணங்களை சிறுவயதிலிருந்தே அந்த குழந்தைக்கு சிறிது சிறிதாக திணிக்கின்ற பொழுது அது தன் மனதிலே ஏற்றி வைத்து கொண்ட ஏராளமான எண்ண அழுக்குகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு விடுகின்றது. அந்த ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணத்தின் அடிப்படையில் தான் அது சரி இது சரி அது சரியல்ல இது சரியல்ல என்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த மனம் எப்பொழுது தூய்மையான நிலைக்கு மீண்டும் அதே சத்துவ குணத்திற்கு கலங்கமற்ற நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று நாம் விரும்பினோமேயானால் அவ்வாறு ஏற்றி வைத்து கொண்ட ஏராளமான எண்ணங்களும் பொறு அறிவாக நம்மிடம் சேகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் உண்மையில் நம் அக அறிவாகிய ஆன்மாவின் வெளிப்பாடாகிய இந்த மனம் தன்னில் தானாய் தெல்ல தெளிவாக நிர்மலமாய் நிர்குணமாய் ஆனந்தமயமாய் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலைப்பாட்டிற்கு நாம் இந்த மனதை திருப்ப வேண்டுமென்றால் அதற்கான பிரத்யேக பயிற்சிகளையோ மூச்சு பயிற்சிகளையோ மனவடக்கம் செய்யக்கூடிய முயற்சிகளையோ செய்வதனால் ஒரு பயனும் உண்டாகப் போவதில்லை. ஏனென்றால் ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களை எல்லாம் விடுத்து மனம் என்பது நிர்குண நிலைக்கு என்று திரும்புகின்றதோ அன்று மட்டுமே அது தன் சுயத்தை அறிந்து தன் சொரூபமாக மாறிவிடுகின்றது. அதுவரையிலும் அது தான் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையிலே நான் இதை செய்தேன் நான் அதை செய்தேன் அல்லது நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று பல்வேறு கருத்து முரண்பாடுகளான இருமைகளில் சிக்கிக்கொண்டு அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றது. எவ்வாறு ஒரு குளத்து நீரிலே ஒரு கல்லை தூக்கி எறிந்த மறுவினாடி அந்த குளத்தில் அலைகள் எழுந்திருக்கின்றதோ அவ்வாறு எழுந்த அலைகள் அடங்குவதற்கு சில காலம் தேவைப்படுகின்றதோ, அதுபோல இந்த மனதிலே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் அடங்குவதற்கும் சில காலங்கள் தேவைப்படுகின்றன. ஆனால் அந்த குளத்து நீரிலே ஒரு கல்லினால் உண்டாகிய அலை அடங்குவதற்கு முன்னாலேயே மீண்டும் ஒரு கல்லை எறிந்தோமேயானால் அடுத்த அலை கிளம்ப தயாராகி விடுகின்றது. அவ்வாறு ஒரு அலை கிளம்பி அது பல்வேறு அலைகளை ஏற்படுத்தி கொண்டு தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக அந்த குளத்து நீரை நாம் சலனமற்று நிறுத்த வேண்டுமென்றால் நாம் எதையும் செய்யாமல் இருந்தாலே போதும், சும்மா இருந்தாலே போதும், அந்த குளத்து நீர் தெளிவாக சலனமின்றி அமைதியாக காணப்படும். அதுபோல இந்த மனத்திலே அதை செய்கின்றேன் இதை செய்கின்றேன் என்று எதையாவது ஒன்றை உள்ளே எரிந்து கொண்டே இருந்தோமேயானால் இந்த மனம் ஒரு நாளும் அடங்கி இருக்கவே முடியாது. ஏனென்றால் ஏற்றி வைக்கப்பட்ட ஒவ்வொரு எண்ணத்தின் அடிப்படையிலே இது மேலும் பல்வேறு எண்ணங்களை ஏற்படுத்தி கொண்டு ஒவ்வொரு அலைகளாக நகர்ந்து பயணித்து கொண்டே தான் இருக்குமே தவிர அந்த அலை ஓயவே ஓயாது என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த மனதை நாம் எவ்வாறு அடக்குவது அல்லது எவ்வாறு நிறுத்துவது என்று கேட்டீர்களேயானால், எதையும் செய்யாமல் சும்மா இருந்தாலே போதும், மனதினால் சும்மா இருந்தாலே போதும். சும்மா இரு சொல்லற என்பதை பெரும்பாலானவர்கள் உடலினால் சும்மா இருத்தல் என்றும் வாயினால் பேசாமல் இருத்தல் என்றும் கருதி கொள்கின்றார்கள். ஆனால் இங்கு கூற வருகின்ற மிகப்பெரிய உண்மையோ, சும்மா இரு என்பது மனம் சலனமற்ற சும்மா இருத்தலை அறிவுறுத்துவதாகும். சொல்லற என்பது வாயினால் வரக்கூடிய வார்த்தைகளினால் வருகின்ற சொல்லே அல்ல, அது மனதினால் உள்ளிருந்து ஏற்படுத்தக்கூடிய சலனங்களைத்தான் அவ்வாறு கூறப்படுகின்றது. தியானம் செய்கின்றேன் என்று பெரும்பாலானவர்கள் அமைதியாக வாய் பேசாமல் சும்மாவே கூட உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் மனதிலிருந்து உண்டாகுகின்ற ஏராளமான எண்ணங்களை சொற்களை அவர்களால் நிறுத்திவிட முடியுமா? அந்த சொற்களின் சலனங்கள் எவ்வளவு கற்பனைகளை மனதிலே கற்பித்து கொண்டு பரிதவித்து கொண்டு பாய்கின்றது என்பதை அறிந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா? இது ஒவ்வொருவருக்குமே உண்டான சுய அனுபவம். ஆக மனதை நிறுத்துகின்றேன், மனதை அடக்குகின்றேன் என்று எந்தவித பயிற்சிகள் மேற்கொண்டாலும் மனம் என்பது அடங்கவே அடங்காது, நிறுத்தவே நிறுத்த முடியாது. அப்படியானால் என்ன செய்ய வேண்டுமென்றால், மனதின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களை எல்லாம் இறக்கி வைக்க வேண்டியது ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டியது. சும்மா இருந்தால் போதும், எதையாவது ஒன்றை செய்து கொண்டு சிந்தித்து கொண்டு அதை செய்கின்றேன், இந்த பயிற்சி செய்கின்றேன், இந்த முயற்சி செய்கின்றேன், இந்த தியானம் செய்கின்றேன், அந்த மூச்சு பயிற்சி செய்கின்றேன் என்று மனம் பலவாறாக பரிதவித்து கொண்டிருக்கின்ற வரை ஒரு பயனும் உண்டாகப் போவதில்லை என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். தாயுமான சுவாமிகள் இதை மிக தெளிவாக எடுத்து கூறுகின்றார். சினம் இறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லாக்கு வாயின் பராபரமே என்கின்றார். மனம் இறத்தல் அப்படி என்றால் மனமே இல்லாமல் எண்ணமே இல்லாமல் ஒரு கோமா நிலையிலே இருக்க வேண்டும் என்று பொருள் கொள்வதா, அல்லது எண்ணங்களே இல்லாமல் எப்படி செயல்படுவது என்று குழப்பமடைவதா? தாயுமானவரின் கருத்தை சற்று ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தீர்களேயானால் மனம் இறத்தல் என்பது என்னவென்றால், புறத்திலிருந்து ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான எண்ணங்களினால் இதை நான் செய்கிறேன், அது என்னுடையது, இது என்னுடையது என்ற அகங்கார மமகாரத்திலே இந்த மனம் சிக்கிக் கொண்டிருக்கின்ற வரை இந்த மனம் ஒரு நாளும் தன்னுடைய
இயல்பு நிலைக்கு தன்னுடைய உண்மை சுரூபத்துக்கு திரும்பாது. இது மேலும் மேலும் விருத்திகளை வெளிப்புறத்திலேயே வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் என்பதை அறிந்து கொண்ட மகான்கள் தான் அந்த மனதை ஒன்றேயாகிய அந்த ஏக அறிவிடம் ஒப்படைத்து விடுமாறு கூறுகின்றார்கள். அந்த அடிப்படையிலே நாம் இந்த மனதை அந்த அறிவிடம் ஒப்படைத்து விட்டோமேயானால் அடுத்த வினாடி இந்த மனம் இறந்து விடுகின்றது. இந்த மனம் என்ற தனித்துவமான ஒன்று கிடையவே கிடையாது. அது அந்த ஆதி பொருளின் அறிவு பொருளிடம் ஒன்றாகி விடுகின்றது. எவ்வாறு கடல் நீரிலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட உப்பு மீண்டும் கடலிலேயே போடுகின்ற பொழுது கரைந்து கடலோடு கடலாக ஒன்றாகி விடுகின்றதோ, அதுபோல அந்த அறிவிடமிருந்து வெளிப்பட்ட இந்த மனம் மீண்டும் அந்த அறிவுடன் கலந்து ஒன்றாகி விடுகின்றது. இதைத்தான் மனம் இரத்தல் என்று தாயுமான சுவாமிகள் கூறுகின்றார். இதை பக்தியிலே சரணாகதி என்று கூறப்படுகின்றது. உருவத்திலே ஒரு இறைவனை உருவகப்படுத்தி கொண்டு தன்னை அந்த இறைவனுக்கு தாசனாக கருதி கொண்டிருக்கின்ற பக்தர்கள், என் செயலாவது ஒன்றுமில்லை, எல்லாம் என் செயலே இறைவா என்று தன்னை பூரணமாக அந்த பரமனிடம் ஒப்படைத்துவிட்டு இவர்கள் ஒன்றும் அறியாத பாமரர்களாக இருப்பதைத்தான் சரணாகதி என்று இங்கு கூறப்படுகின்றது. ஆனால் எத்தனை பேர் உண்மையான சரணாகதி பக்தியில் அடைகிறார்கள் என்று யோசித்து பார்த்தீர்களே? ஆனால் ஒருவரும் கிடையாது. உண்மையான சரணாகதி என்பது சைத்தன்ய மகாபிரபுவின் சரித்திரத்தை படித்து பார்த்தீர்களே என்றால் தெரிய வரும். அவர் தன் உடலை, தன் மனதை முழுவதுமாக அந்த பரம்பொருளிடம் ஒப்படைத்துவிட்டு தான் பரமனிடத்திலிருந்து வேறாக இல்லை என்பது போல எப்பொழுதும் அந்த நாம சங்கீர்த்தனத்திலும் தன்னை மறந்து அந்த ஆனந்தத்திலும் அவர் திளைத்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சரணாகதி தான் அனன்ய பக்தி என்று அழைக்கப்படுகின்றது. பக்தியிலே உயர்ந்த பக்தி அனன்ய பக்தி என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து சுயநலமான பக்திகளை வளர்த்து கொண்டு எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று இறைவனிடம் இருமைகளில் வேண்டிக் கொண்டிருக்கின்ற வரை ஒரு நாளும் நம்முடைய மனம் நன்மையை நோக்கி திரும்பாது. மேலும் மேலும் ஆசா பாசங்களில் சிக்கிக்கொண்டு ஆனந்தத்தை அடைவதற்கு பதிலாக துயரத்தையே பெரும்பாலும் அடைந்து கொண்டிருக்கும் என்பதை எளிதாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லையில்லா பரம்பொருளாகிய சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய அந்த அறிவு ஸ்வரூபம் தன்னில் தானாய் தன்மயமாய் எல்லையில்லா பேரானந்தமயமாய் எங்கும் நிறைந்திருக்கின்றது. அது எல்லோருள்ளும் மனமாக பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. அதுவே அறிவாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுவே தன்னில் தானாய் தன்னை அறிந்து கொண்டிருக்கின்றது என்பதை எவர் ஒருவர் தன் மனதை தூய்மை செய்து கொண்டு அதன் வாயிலாக அந்த பரமனை அறிந்து கொள்கின்றார்களோ அன்றே அவர்களும் பரமனும் வேறு வேறு அல்ல. அதை விடுத்து பணம் போன போக்கிலே பொறு அறிவுகளால் ஏற்றி வைத்து கொண்டவைகளை எல்லாம் என்னுடையது, நான் செய்தேன் என்று அகங்கார மமகாரத்தில் சிக்கிக்கொண்டிருக்கின்ற வரையிலும் ஒவ்வொரு மனிதனுமே தன் சுயத்தை, தன் உண்மை சுரூபத்தை அறிந்து கொள்ளவே முடியாது என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே நம்மிடம் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது, அதில் எத்தகைய எண்ணங்களிலெல்லாம் நாம் சிக்கிக்கொண்டிருக்கின்றோம், ஏன் நாம் அந்த ஏகத்துவமான இறைவனை நோக்கி திரும்ப மறுக்கின்றோம், புற விஷயங்களை நோக்கியே ஏன் மனம் ஈர்க்கப்படுகின்றது, இது போன்ற மனதை விசாரித்து பார்த்தீர்களே ஆனால் எல்லையில்லா ஒன்றே ஆகிய அந்த ஏக பரம்பொருள் அந்த எண்ணங்கள் நீக்கப்படுகின்ற பொழுது தான் மட்டுமே எல்லாமாக பிரகாசித்து கொண்டிருக்கின்றேன் என்பதை எளிதாக காட்டி கொடுத்து விடும் என்பதையும் அறிய முடியும். ஆக அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய பரபிரம்மத்தை, பரமானந்தத்தை, பரிபூரணத்தை, பரமாத்மாவை தன்னுள் அறிந்து அனுபவமாக்கிக் கொள்ள ஆசைப்படுகின்ற ஒவ்வொருவருமே சற்றே அமைதியாக தன் மனதை இந்த ஏக அறிவிடம் திருப்பி அதுவே எல்லாமாக இருந்து கொண்டு இந்த உடலின் வாயிலாகவும் இதே உடலின் வாயிலாக வெளிப்படுகின்ற புற அறிவாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது எல்லையில்லா அந்த ஏகாந்தம் எளிமையாக கைகூடும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலை உயர வேண்டுமென்றால் ஒவ்வொரு மனிதனும் தன் மனதை எந்த குணத்திலே அதிகம் வைத்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தன்னில் தானாய் தன் சுயத்தை அறிய ஆர்வமுள்ளவர்கள் சற்றே அமைதியுடன் தன்னுள்ளே தன் மனதை திரும்பி பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.